அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் திங்கள் 19 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் காணாமல் போன மலேசிய விமானத்தை தேடும் முயற்சிகள் குறித்த செய்திகள், இலங்கையில் கைது செய்யப்பட்ட மனித உரிமை ஆர்வலர்கள் இருவர் விடுதலை செய்யப்பட்டிருப்பது பற்றிய செய்தி,
அப்புறம் 1:30 போல அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். உடனே நான் 2 பேருடைய நான் கதைத்து அதை உறுதிப்படுத்தினேன்.
திமுகவினர் யாரும் மூக்க அழகிரியுடன் தொடர்பு வைக்க வேண்டாம் என்று திமுக தலைமை அறிவித்திருக்கும் நிலையில் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக அழகிரி தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் பற்றிய செய்திக்குறிப்பு,
நான் கூட வண்டலூர்ல ஒரு கூட்டத்தை பார்த்து அசந்து போயிட்டேன். உண்மையிலேயே ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. அவருக்கு ஒரு பாஜக தலைவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குதுன்றது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு நீங்க சொன்னீங்கல்ல, அவருடைய அலை வீசணும், அந்த மாதிரி ஒரு அலை இருக்கு.
தமிழ்நாட்டில் வரும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் அதிகாரிகள் நடத்திய சோதனைகளில் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டது பற்றிய செய்தி ஆகியவையும் பின்னர் பலகனி நிகழ்ச்சியும் கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் குமார் ராமலிங்கம்.
கிரிமியாவை தன்னோடு இணைத்துக் கொள்ள ரஷ்யா நடவடிக்கை எடுத்த பிறகு கிரிமியாவின் செவஸ்டபால் துறைமுகத்தில் இருந்த உக்ரைனிய கடற்படை முகாம் ஒன்றுக்குள் ரஷ்ய ஆதரவு படைகள் அதிரடியாக நுழைந்திருக்கின்றன. கடற்படையின் தலைவர் முகாமிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார் என்று உக்ரைனியன் தெரிவித்திருக்கிறது. உக்ரைனிய படை ஊழியர்கள் தொடர்ச்சியாக வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள், சிலர் வெளியேற மறுத்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் எமது பிபிசியோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும்போது, மேசை நாற்காலி தளபாடங்களை பயன்படுத்தி கதவுகளை மூடி தாழ்பாலிட்டு சுமார் 100 உக்ரைனியர்கள் உள்ளேயே தங்கியிருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். கிரிமியாவின் மேற்கே மற்ற உக்ரைன் கடற்படை முகாமையும் ரஷ்ய ஆயுதப்படைகள் தாக்கியிருக்கின்றன. உக்ரைனின் இரு அமைச்சர்கள் கிரிமியாவுக்குள் பிரவேசிப்பதற்கு ரஷ்ய ஆதரவு அதிகாரிகள் தடை விதித்திருக்கிறார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
ரஷ்யா தற்போது செல்லும் பாதையில் தொடர்ந்து சென்றால் அது அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டுவிடும் என்று அமெரிக்க துணை அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார்.
The reason I traveled to the Baltics was to reaffirm.
லித்வேனியாவுக்கு சென்றுள்ள அவர் பால்டிக் பிரதேசத்தில் இருக்கின்ற தனது கூட்டாளி நாடுகளுக்கு அமெரிக்கா உறுதுணையாக இருப்பதாகவும், நேட்டோ அமைப்பை சேர்ந்த எந்த உறுப்பு நாடு மீதும் காண்பிக்கப்படும் ஆக்ரோஷத்துக்கு அமெரிக்கா பதிலடி கொடுக்கும் என்றும் கூறினார். இதனிடையே ரஷ்யா கிரைமியாவை இணைத்ததோடு மட்டும் நிற்காது என்று மற்ற பால்டிக் தலைவர்கள் அஞ்சுவதைப் போலவே தானும் அஞ்சுவதாக பல்கேரிய அதிபர் பிபிசியிடம் தெரிவித்தார். ரஷ்யா மீது ஐரோப்பிய ஒன்றியம் விதிக்கும் தடைகளுக்கு தன்னுடைய ஆதரவு இருப்பதாகவும், இருந்தாலும் வர்த்தக தடை விதித்தால் அது தங்கள் நாட்டை மிகவும் பாதிக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார்.
தென்னாப்பிரிக்காவின் அதிபர் ஜேக்கப் ஜூமா தமது தனிப்பட்ட இல்லத்தை நவீனமயப்படுத்த $20 மில்லியன் செலவிட்டமை பற்றி தென்னாப்பிரிக்காவின் ஊழல் தடுப்பு அதிகாரி மிக கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குவாசுலு நாட்டால் பகுதியில் இருக்கும் அவருடைய இல்லத்தின் மீது பெருமளவில் செலவிடப்பட்ட அரசாங்க பணத்தின் மூலம் அதிபர் ஜூமா நேர்மையற்ற விதத்தில் கண்ணியமற்ற முறையில் நன்மையடைந்திருக்கிறார் என்று ஊழல் தடுப்பு பப்ளிக் புரொடெக்டர் தெரிவித்திருக்கிறார். ஜூமாவின் வீட்டில் நீச்சல் தடாகம் ஒன்றை உருவாக்கவும், அரைவட்ட பள்ளத்திலே மேடை அமைத்து உயரத்திலே அவையோர் அமர்ந்து பார்வையிடும் அம்பி தியேட்டர் கலை அரங்கு ஒன்றை நிர்மாணிக்கவும் இந்த பணத்தில் ஒரு பகுதி செலவிடப்பட்டதாக ஊடகங்கள் குற்றம் சாட்டியிருந்தன. ஆனால் அதிபரோ இந்த பணம் தமது பாதுகாப்புக்கான ஹெலிகாப்டர் ஹெலிபேட் உலங்கு வானூர்தி இறங்கு மேடை ஒன்றையும் நிலமட்டத்தின் கீழ் பங்கர் ஒன்றையும் அமைக்கவுமே செலவிடப்பட்டது என்று கூறியிருக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் இன்னும் 1.5 மாத காலத்தில் தேர்தல்கள் நடக்கப் போவதால் அதிபர் ஜுமாவையும் அவருடைய ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியையும் இந்த குற்றச்சாட்டுகள் பாதிக்கலாம் என்று நிருபர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள்.
காணாமல் போன மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்தவர்களின் உறவினர்கள் அனுபவித்து வரும் கோபமானது மலேசிய ஊடக மையத்தில் மோதலாக உருப்பெற்றுள்ளது. விமானம் காணாமல் போய் 12 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் சரியான தகவல்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை என்று இரு உறவினர்கள் செய்தியாளரிடம் கூற முற்பட்ட போது அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று விட்டனர் மலேசிய அதிகாரிகள். பெய்ஜிங்கில் இருக்கும் உறவினர்களிடம் பேச்சுக்களை நடத்துவதற்காக தாங்கள் குழு ஒன்றை அனுப்பப்போவதாக மலேசிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காணாமல் போன விமானம் வடக்காக மத்திய ஆசிய பகுதிக்கு சென்று இருக்கலாம் என்றும், அல்லது தெற்காக இந்திய பெருங்கடல் பகுதியில் சென்றிருக்கலாம் என்றும் சர்வதேச நாடுகள் தேடுதலில் ஈடுபட்டு வருகின்றன.
பிரான்சின் பங்கு சந்தையில் பெரும் மோசடி செய்த முன்னாள் பங்கு தரகர் ஜெரோமி கேவியாலுக்கு வழங்கப்பட்ட குற்றவியல் தண்டனையும் 3 வருட கால சிறை தண்டனையும் பிரான்சின் அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஆனாலும் அவர் பணியாற்றிய சொசாட்டி ஜென்ரலே வங்கியை திவாலாகும் நிலைக்கு தள்ளிவிட்ட அவருடைய பங்கு வர்த்த இழப்பு தொகையான $7 பில்லியன் அவர் வங்கிக்கு திருப்பிச் செலுத்த வேண்டும் என்ற தீர்ப்பு மட்டும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அறிக்கையில் முதலில் பன்னாட்டு கண்ணோட்டம். மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் காணாமல் போய் 12 நாட்கள் ஆகியுள்ளன. தேடுதல் நடவடிக்கை தீவிரமடைந்து வருகிறது. ஆனால் விமானமோ இதுவரையில் கிடைக்கவில்லை. இந்திய பெருங்கடலில் நடைபெற்று வரும் தேடுதல் நடவடிக்கையில் பங்கேற்பதற்காக மேலும் 9 கப்பல்களை சீனா அனுப்பியிருக்கிறது. இதுகுறித்த மேலதிக பிபிசி தகவல்களை தருகிறார் குமார் ராமலிங்கம்.
மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தை தேடும் பணியானது மிகவும் சிக்கலாக மாறியிருக்கின்றது. இப்போது அதிநவீன உபகரணங்களை கொண்டு தேடுதலை நடத்தி வருகின்றனர். போன வாரம் வரையில் பைனாக்குலர் கொண்டு மட்டுமே விமானம் எங்கே விழுந்து கிடக்கின்றது என்று தேடி வந்தார்கள். ஆனால் இந்திய பெருங்கடலின் தென்பகுதியில் 10 லட்சம் கடல் மைல்கள் பரப்பளவுக்கு தேட வேண்டியிருப்பதால் இப்போது அதிநவீன உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் ஒன்றுதான் அமெரிக்காவின் ஒரையான் P3 உளவு பார்க்கும் விமானம். இதே போன்ற அதிநவீன விமானங்களை கொடுப்பதற்கு 5 நாடுகள் இப்போது முன்வந்திருக்கின்றன. 26 நாடுகள் விமானம் தொடர்பாக ஏதாவது சிறிய தடயம் கிடைக்காதா என்று ரேடார் தரவுகள், செயற்கைக்கோள் தரவுகளையும், நிலப்பரப்பு, நீர்பரப்பு என்று அனைத்தையும் தேடி வருகின்றனர். இந்த தேடுதல் குறித்து கூறுகின்றார் அமெரிக்க கடற்படையின் 7th Fleet சார்பில் பேச வல்லவரான வில்லியம் மார்க்கஸ்.
What we're out here doing is trying to get some closure, trying to get some evidence, trying to get some information.
நாங்கள் என்ன செய்ய முயற்சிக்கின்றோம் என்றால், ஏதாவது முன்னேற்றம் கிடைக்குமா, ஏதாவது தடயம் கிடைக்குமா, ஏதாவது தகவல் கிடைக்குமா என்று ஆராய்ந்து வருகின்றோம். கடற்பரப்பின் மீது ஏதாவது தடயம் கிடைக்குமா என்றும் நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். விமானம் சென்று இருக்கலாம் என்று கருதப்படும் வடக்கு அரைவட்டத்தில் இருக்கும் அனைத்து ஆசிய நாடுகளிடமும் இப்போது உதவி கேட்கப்பட்டிருக்கின்றது. தகவலும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருகின்றது. உதாரணமாக, தாய்லாந்தும் தன்னுடைய ரேடாரில் விமானம் மேற்கு பக்கமாக சென்றதை பார்த்ததாக கூறியிருக்கின்றது. இது ஏற்கனவே மலேசியாவுக்கு தெரிந்த விஷயம்தான். திட்டமிட்டுதான் விமானம் கடத்தப்பட்டிருக்கின்றது என்று விசாரணையாளர்கள் நம்புகின்றனர். இவர்கள் இவ்வாறு நம்புவதற்கு காரணம், தொலை தொடர்பு சாதனங்கள் அணைக்கப்பட்ட பின்னரும் விமானம் பல மணி நேரத்திற்கு திசை மாறி மாறி பறந்துள்ளது என்று ரேடார் தகவல்கள் கூறுவதால் தான். இது தொடர்பாக கூறுகிறார் ஆசிய பசிபிக் ஏர்லைன்ஸ் கூட்டமைப்பின் ஆண்ட்ரூ ஹர்ட்மேன்.
Well, the fact the aircraft continued to fly for as long as it did indicates that it was still airworthy.
விமானம் பல மணி நேரத்திற்கு பறந்துள்ளது என்ற தகவலானது விமானம் நல்ல ஓடும் நிலையில் தான் இருந்துள்ளது என்பதை காண்பிக்கின்றது. அது நேர்வழியில் சென்றிருந்தால் விமானிகள் செயல் இழந்திருந்தாலும் விமானம் தானியங்கி முறையில் தானாக சென்று சேர்ந்திருக்கும். இதற்கு முன்னர் இதுபோன்று 1-2 சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. பிராணவாயு அளவு திடீரென குறைந்து அதனால் பைலட்கள் கட்டுப்பாட்டை இழந்தனர். இருந்தபோதிலும் தானியங்கி முறையில் எரிபொருள் தீரும் வரையில் விமானம் பறந்து கொண்டுதான் இருந்தது. விமானத்தின் கருப்பு பெட்டியானது 30 நாட்களுக்கு மட்டும்தான் சமிஞ்சைகளை வெளியிடும். ஏற்கனவே கிட்டத்தட்ட 2 வாரங்கள் முடிந்துவிட்டது என்று கூறலாம். கருப்பு பெட்டியை வைத்து விமானத்தை கண்டுபிடிக்கும் வாய்ப்புகள் இன்னும் 2 வாரத்திற்குத்தான் இருக்கின்றது என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயம்.
செய்தி வழங்கியவர் குமார் ராமலிங்கம். உலகின் சில பகுதிகளில் நடத்தப்படுகின்ற சில தீவிரவாத தொலைக்காட்சிகளில் பரப்பப்படும் தகவல்களால் ஈராக்கிலும் எகிப்திலும் முஸ்லீம்களிடையே நடக்கும் வகுப்புவாத மோதல்கள் தீவிரமாக தூண்டப்படுகின்றன. முஸ்லீம் சமூகத்தின் ஷியா மற்றும் சுன்னி பிரிவினருக்கிடையே உள்ள வகுப்பு மாத முரண்பாடுகள் எகிப்து, அமெரிக்கா மற்றும் பிரிட்டனில் இருந்து இயங்கும் தொலைக்காட்சிகளில் தோன்றும் தீவிரவாத மதகுருமாரின் வீராவேச பேச்சுக்களால் மேலும் தூண்டப்படுகின்றன. இதுகுறித்து பிபிசி அரபு சேவையின் நூர் ஜோர்கி அவர்கள் அனுப்பிய செய்தி குறிப்பை தமிழில் வழங்குகிறார் சீவகன்.
மத்திய கிழக்கில் வகுப்புவாத மோதல்கள் உச்சத்தில் இருக்கின்றன. ஈராக்கிலும் சிரியாவிலும் முஸ்லிம்களின் 2 பிரிவினரான சுன்னிக்களும் ஷியாக்களும் எதிரெதிராக சண்டையிடுகின்றார்கள். பிராந்தியமெங்கும் பதட்டம் அதிகரித்திருக்கின்றது. இந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் எரியும் நெருப்பில் வெறுப்பை கக்கும் சில தொலைக்காட்சிகள் தூவமிடுகின்றன, மோதலை தூண்டுகின்றன. சுன்னிக்களின் சாஃபா டிவியின் எகிப்திய தலைமையகம் இது. அதிபர் முபாரக்கின் ஆட்சியின் பொழுது வகுப்புவாதத்தை தூண்டியதற்காக இது தடை செய்யப்பட்டது. ஆனால் அவர் வீழ்த்தப்பட்டதும் இது மீண்டும் திறக்கப்பட்டது. அரபு உலகமெங்கும் பல லட்சக்கணக்கான நேயர்கள் தமக்கு இருப்பதாக அந்த தொலைக்காட்சி கூறுகின்றது. இதன் சில ஒளிபரப்புகள் ஆத்திரத்தை தூண்டக்கூடியவை. கள்ள தொடர்பு அவர்களது மதத்தின் ஒரு பகுதி. சியாக்களின் சட்டப்படி அவை நியாயமானவை. யூத மதத்துடன் தொடர்புடைய மதம் அந்த மதம். இது ஒரு அறிவிப்பாளர். இந்த தொலைக்காட்சியின் நட்சத்திர நிகழ்ச்சி வழங்குநரான முகமது சப் அவர்களை சந்தித்தோம். இஸ்லாத்தை தாக்குகின்ற புற்றுநோய் தான் சியா பிரிவு என்கின்றார் அவர். புற்றுநோய் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாமா, அதுவும் எல்லா சியாக்களையும் அப்படி பொதுவாக கூறலாமா என்று கேட்டால், இந்த விடயத்தில் நான் தெளிவாக இருக்கின்றேன். வகுப்புவாதம் தான் அதற்கு தீர்வு என்றால் அது சரிதான் என்கின்றார் அவர். இந்த பிராந்தியத்தை நோக்கி ஒளிபரப்பாகின்ற சியாக்களின் தொலைக்காட்சிகளும் ஒன்றும் குறைந்தவை அல்ல. பெக்கிங்ஹாம் ஷியாரில் இருக்கின்ற ஃபுல்மர் கிராமத்தில் அமர்ந்திருக்கின்ற ஃபெடாக் டிவியின் தலைமையகம் இது. லண்டனுக்கு வெளியே இருக்கின்ற செல்வந்தர்களின் பகுதி இது. இதன் மிகவும் பிரபலமான அதிரடி பிரச்சாரகர் யஷீர் அல் ஹபீப். சுன்னி மத அடையாளங்களை அவமதித்ததற்காக குவைத்தில் இவர் சிறையில் அடைக்கப்பட்டவர். அந்த ஃபெடாக் டிவியின் இணையதளத்தில் மிகவும் மோசமான நிந்திக்கும் கருத்துக்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஷியாக்களிடமிருந்து விலகியிருங்கள் என்று நான் அவர்களிடம் கூறுகின்றேன். அல்லது சிரியாவுக்கு உதவி செய்ததற்காக அவருடைய கைகளை நாங்கள் வெட்டுவோம். நான் சொல்வது நிச்சயம் நடக்கும் என்றார் அவர். நீங்கள் இந்த ஊடகத்தில் இருக்கின்றீர்கள், உங்கள் வார்த்தை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாதா என்று கேட்டார். நான் அதுக்கு பதிலளிக்க மாட்டேன் என்கின்றார் அவர். முஜிஜாஹெட் அபு அல் ஹேல் அவர்கள் அண்மை காலம் வரை ஈராக்கிய தலைநகர் பாக்தாத்தில் ஊடக ஆணையத்தில் பணியாற்றி அங்கு தொலைக்காட்சிகளின் தீவிரவாத பிரச்சாரத்துக்காக அவற்றில் பலவற்றை தடை செய்தவர். உலகிலேயே மிகவும் ஆபத்தான கருத்துக்கள் என்றால் அவை மதவாத கருத்துக்கள் தான். மதவாத கருத்துக்கள் குண்டுகளாகவும் கார் குண்டுகளாகவும் இலகுவாக மாறலாம் என்றார் அவர். இந்த தொலைக்காட்சிகள் உலகெங்கும் ஒளிபரப்ப அனுமதிக்கப்படும் வரை வெறுப்பை கக்கும் வகுப்புவாத கருத்துக்கள் அரபுலகில் ஏற்கனவே குளிர்ந்து விட்டெறிகின்ற வகுப்புவாத முதலை மேலும் தூண்டத்தான் போகின்றன.
செய்தியை வழங்கியவர் சிவன். இனி ஒரு இலங்கை குறிப்பு. இலங்கையில் கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட இரண்டு மனித உரிமை ஆர்வலர்கள் நேற்றிரவு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்களான ருக்கி பெர்னாண்டோ, அருட்தந்தை பிரவீன் மகேசன் ஆகிய இருவரும் நேற்றிரவு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதனை காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள் பிபிசியிடம் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். கிளர்ச்சி பகுதியில் கைது செய்யப்பட்ட அருட்தந்தை பிரவீன் மகேசன் மற்றும் ருக்கி பெர்னாண்டோ ஆகிய இருவர் தொடர்பிலும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் முழுமையான விசாரணையை நடத்தியிருந்தார்கள். அதன் பின்னர் நேற்றிரவு அவர்கள் கொழும்பு புதுக்கடை இரண்டாம் இலக்க நீதவான் முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட்ட காரணம் குறித்து மேல் விசாரணைகள் நடைபெறுகின்றன என்றார் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள். இந்த விடுதலை குறித்து விடுதலை செய்யப்பட்டவர்களில் ஒருவராகிய அருட்தந்தை பிரவீன் மகேசன் அவர்களை தொடர்பு கொள்வதற்கு எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இந்த நிலையில் அவர் பணியாற்றுகின்ற அமலவரை தியாகிகள் சபையின் வடமாகாண முதல்வர் அருட்தந்தை போல் நட்சத்திரம் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
நேற்று நள்ளிரவு 12 மணி போல எனக்கு ஒரு தகவல் வந்தது. இப்படி இரண்டு பேரும் விடுபட்டார்கள் என்று சொல்லி மேஜிஸ்ட்ரேட் அதற்கு முன்னால அப்புறம் 1:30 போல அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். உடனே நான் இரண்டு பேருடைய நான் கதைத்து அதை உறுதிப்படுத்தினேன். அவர்கள் இப்பொழுது அவர்களோடு இருக்கிறார். நாங்கள் பழையபடி அவருடைய பணிகளை பற்றி யோசிக்க வேண்டும். பிறகு என்ன நடக்கலாம், என்ன நடக்கக்கூடும் என்றது எனக்கு தெரியாது. அவர்களை ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இல்லை என்றுதான் நிரூபிக்கப்பட்டது என்று சொல்லி நான் சந்தோஷப்படுறேன்.
அமல்மறை தியாகல் சபையின் வடமாகாண முதல்வர் அருட்தந்தை போல் நட்சத்திரம் அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தங்களை சந்தேகத்தின் பேரிலேயே பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் கைது செய்தார்கள் என்றும் தங்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை என்றும் விடுதலையாகியுள்ள ருக்கி பெர்னாண்டோ அவர்கள் பிபிசியிடம் கூறினார்.
Some reasons for my arrest was given. These are reasons for arrest.
ஆரம்பத்தில் அவர்களுக்கு எங்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டிருந்தது. அதனால் தான் அவர்கள் எங்களை கைது செய்தார்கள். பின்னர் எல்டிடியினரை மீண்டும் அணி சேர்ப்பதற்கு உதவியதாக ஒரு காரணத்தை கூறினார்கள். ஆனால் நாங்கள் கைது செய்யப்பட்டு 2 தினங்களின் பின்னர் எங்களை கைது செய்த அதே பயங்கரவாத புலனாய்வு பிரிவு உத்தியோகத்தர் ஒருவர், நான் அவ்வாறான குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்று அவருடைய விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக கொழும்பு நீதவான் முன்னிலையில் தெரிவித்தார். அத்துடன் தாங்கள் தவறு இழைத்து விட்டதாகவும் அவர் கூறினார் என்றார் ருக்கி பெர்னாண்டோ அவர்கள். உங்களை கைது செய்ததன் மூலம் உங்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்றன என்ற வகையில் இந்த விடயத்தை மேலும் முன்னெடுக்க போகின்றீர்களா, என்ன செய்ய போகின்றீர்கள் என வினவிய போது,
I have not decided what the future course of action is going to be. I remain steadfast in my commitment to work towards promotion and protection of human rights.
அது குறித்து நான் இன்னும் தீர்மானிக்கவில்லை. எனது நண்பர்கள் சட்டத்தன்னைகள் ஆகியோருடன் இவற்றையெல்லாம் ஆலோசிக்க வேண்டியிருக்கின்றது. அதே நேரம் வேறு சில விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக அரை மணி நேரத்துக்கு முன்னர் என் பெற்றோர்களை உள்ளூரில் உள்ள காவல் நிலையத்தின் பயங்கரவாத புலனாய்வு பிரிவுக்கு விசாரணைக்கு நாளை வருமாறு அழைத்திருக்கின்றார்கள். அதே போல இலங்கையின் வெளியுறவுத்துறையின் இணையதளத்தில் நானும் அருட்தந்தை பிரவீனும் பிணையில் விடப்பட்டிருக்கின்றோம் என்று சிறிது நேரத்துக்கு முன்னர் பிரசுரித்திருக்கின்றார்கள். இது மோசமான பொய்யாகும். ஏனென்றால் நீதவான் நீதிமன்றம் எங்களை பிணையில் விட சொல்லவில்லை, போலீசாரும் அதுபோல கேட்கவில்லை. நாங்கள் விடுதலை தான் செய்யப்பட்டிருக்கின்றோம். இவையெல்லாம் புதிதாக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள். இவற்றுக்கெல்லாம் எப்படி பதிலளிப்பது என்பதை நாங்கள் பரிசீலிக்க வேண்டியிருக்கின்றது. அதனால் தான் அடுத்து என்ன செய்ய போகின்றேன் என்ற கேள்விக்கு உடனடியாக என்னால் பதில் சொல்ல முடியவில்லை என்றார் ருக்கி பெர்னாண்டோ அவர்கள்.
வவுனியாவிலிருந்து எம்முடைய செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய குறிப்புகள். இந்தியாவில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் சமூக ஊடகங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் விளம்பரம் செய்வதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பொன்றை தருகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
எதிர்வரும் இந்திய நாடாளுமன்ற பொது தேர்தலின் பிரச்சாரத்திற்காக சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற ஊடகங்களை அரசியல் கட்சிகள் பெரிய அளவில் பயன்படுத்தி வருவதை அடுத்து சமூக வலைதளங்களில் வரும் அரசியல் விளம்பரங்களுக்கான விரிவான வழிமுறைகளை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. செவ்வாயன்று இது தொடர்பில் இந்திய இணையம் மற்றும் கை தொலைபேசி சங்கத்திற்கு தேர்தல் ஆணையம் எழுதிய கடிதத்தில், முன் சான்றிதழ் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் விளம்பரங்களையும் இந்த இணையங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தேர்தல் ஆணையத்தால் கோரப்பட்ட போது சமர்ப்பிக்க தயாராக இருக்கும் விதமாக அரசியல் கட்சிகள் மற்றும் தனிப்பட்ட வேட்பாளர்களின் விளம்பரங்களுக்கு ஏற்படும் செலவின் ஆதாரங்களை அந்தந்த இணையங்கள் பராமரிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. முக்கிய சமூக வலைதளங்களுக்கு தனித்தனி கடிதங்கள் அனுப்பிய தேர்தல் ஆணையம், இந்த தேர்தல் நேரத்தில் அவர்கள் வெளியிடும் விளம்பரங்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியோ சட்டவிரோதமாகவோ அல்லது தீங்கிழைக்கும் விதமாகவோ அமையவில்லை என்பதை அந்தந்த இணையதளங்கள்தான் சரிபார்க்க வேண்டும் எனவும் அறிவித்துள்ளது. இவ்வாறு சமூக ஊடகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ள வழிமுறைகள் பணம் கொடுத்து செய்தி வெளியிடும் பிரச்சினையை தவிர்க்க தேர்தல் ஆணையத்தின் பரந்துபட்ட முயற்சிகளின் ஒரு பகுதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனு தாக்கல் செய்கின்ற போது தங்களது விலாசம் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை பதிவு செய்யும் பொழுது அவர்களிடம் ஏதேனும் சமூக வலைதள பக்கம் இருந்தால் அந்த முகவரியையும் அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று இதற்கு முன்னதாகவே தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இன்று தேர்தல் பணியில் ஊடகங்களின் பங்கு பற்றி ஒரு பட்டறையில் உரையாற்றிக் கொண்டிருந்த தேர்தல் ஆணைய இயக்குநர் திரேந்தர் ஓஜா, இந்த வழிமுறைகள் முக்கிய சமூக ஊடகங்களான ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப் மற்றும் விக்கிபீடியா உள்ளிட்ட எல்லா சமூக ஊடகங்களுக்கும் பொருந்தும் என்று தெரிவித்தார். மாவட்ட மற்றும் மாநில அளவிலான ஊடக சான்றிதழ் மற்றும் கண்காணிப்பு குழுக்களின் முன் சான்றிதழ் பெற்ற பின் விளம்பரங்களை வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் இந்த சமூக வலைதளங்களுக்கு தெரிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளும் வாக்காளர்களை, அதிலும் குறிப்பாக இளம் வாக்காளர்களை கவருவதற்காக தங்கள் பிரச்சாரத்தின் ஒரு முக்கிய வழியாக சமூக வலைதளங்களை பயன்படுத்தி வருகின்றன. சமீபத்தில் நடந்த தில்லி சட்டமன்ற தேர்தலின் போது புதிய கட்சியான ஆம் ஆத்மி கட்சி பெரிய அளவில் ஆதரவை பெற ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரை பயன்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது.
டெல்லியிலிருந்து சங்கீதா. இதனிடையே தேர்தலையொட்டி தமிழகத்தில் பல இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் கணக்கில் வராத பணம் பிடிபட்டிருக்கிறது. இது குறித்து சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தில் தேர்தலை ஒட்டி நடத்தப்பட்ட சோதனைகளில் ரொக்கமாக சுமார் 10,25,69,000 ரூபாய் பிடிபட்டிருப்பதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொண்ட தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார், சிறப்பு தேர்தல் அதிகாரி கார்த்திக் ஆகியோர் தேர்தல் தொடர்பான சோதனைகளை மேற்கொள்வதற்காக 1410 படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். அதேபோல சுமார் 1,10,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பிடிபட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் அரசியல் கட்சிகள் 50,000 ரூபாய்க்கு மேல் வைத்திருந்தால் அது பறிமுதல் செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசியல் தலைவர்களின் சிலைகளை பொறுத்தவரை மறைந்த தலைவர்களின் சிலைகள் மறைக்கப்படாது என்றும், கோவில் திருவிழா போன்றவற்றில் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் ஈடுபடக்கூடாது என்றும் பிரவீன்குமார் தெரிவித்தார். அரசு நடைமுறைப்படுத்தும் பல திட்டங்களில் அம்மா என்ற பெயர் இடம்பெறுவது குறித்த கேள்வி எழுப்பப்பட்ட போது, அம்மா என்ற சொல் பொது சொல் என்பதால் அதனை பயன்படுத்த தடை இல்லை என்றும், ஆனால் அதற்கு அருகில் எந்த அரசியல் தலைவரின் படத்தையோ பெயரையோ பயன்படுத்தக்கூடாது என்றும் பிரவீன்குமார் தெரிவித்தார்.
இது எந்தெந்த ஸ்கீம்ல அம்மா பேர் இருக்கு, அம்மா ஜெனரல் ஒரு வேர்டு இருக்கு, ஸோ அதற்காக அம்மா பேர் ரிமூவ் பண்ண வேண்டாம், அம்மா பேர் இருக்கட்டும், ஆனால் கூடுவே சின்ன வந்ததை ஃபோட்டோ அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை வச்சு அவன் எங்கெங்கே அம்மா பேர் இருக்கே அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம், ஆனால் ஃபோட்டோ இருந்தால் அது பொலிட்டிஷியன் ஃபோட்டோ இருந்தால் பார்ட்டி சின்ன இருந்தால் அதை நம்ம கவர் பண்ணிக்கோம்.
மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்திருப்பதால் தமிழகத்தில் அரசு சொத்துக்களில் உள்ள அதிமுக கட்சி சின்னமான இரட்டை இலை சின்னத்தை மறைக்க நடவடிக்கை எடுக்க கோரியும், எம்ஜிஆர் நினைவகத்தின் முன்பு அமைக்கப்பட்டுள்ள இரட்டை இலையை மறைக்க கோரியும் தொடரப்பட்ட வழக்கில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் பதிலளிக்கும் போது, எம்ஜிஆர் நினைவகத்தின் முன்பு கட்டப்பட்டுள்ள நுழைவு வாயிலில் பறக்கும் குதிரை மற்றும் இரட்டை இலை சிற்பங்கள் தேர்தலுக்கு முன்னதாகவே அமைக்கப்பட்டதால் அதில் தேர்தல் ஆணையம் தலையிட விரும்பவில்லை என தெரிவித்திருந்தது. அதேபோல தமிழக அரசு போக்குவரத்து துறையின் கீழ் மலிவு விலையில் விற்கப்படும் குடிநீரில் பொறிக்கப்பட்டுள்ள அம்மா என்ற வார்த்தையும், உணவகங்களில் உள்ள அம்மா என்ற வார்த்தையும் தமிழில் பொதுச் சொல்லாகும். ஆகையால் அதை மறைக்கவோ அழிக்கவோ தேவையில்லை, ஆனால் முதல்வரின் படம் உள்ளதை மட்டும் மறைக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது.
சென்னையிலிருந்து முரளிதரன். இதற்கிடையே திமுகவிலிருந்து இடைநீக்கப்பட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியுடன் திமுகவினர் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று திமுக தலைமை அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து மீண்டும் சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் முரளிதரன்.
திமுகவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள அக்கட்சியின் முன்னாள் தென்மண்டல அமைப்புச் செயலாளர் மு க அழகிரியுடன் யாரும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் அக்கட்சியினருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அன்பழகன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்மண்டல முன்னாள் அமைப்புச் செயலாளர் மு க அழகிரி தனது ஆதரவாளர்களுடன் கலந்து பேச சந்திப்பு என்ற பெயரில் ஆங்காங்கு கூட்டங்களை ஏற்பாடு செய்து கழகத் தோழர்களை குழப்பத்தில் ஆழ்த்துகின்ற செய்தி தலைமைக் கழகத்திற்கு கிடைத்து வருகிறது. கழகத்திலிருந்து தற்காலிகமாக விலக்கி வைக்கப்பட்டுள்ள மு க அழகிரியுடன் எவ்விதமான தொடர்பும் கழகத் தோழர்கள் யாரும் எந்த பொறுப்பில் உள்ளவர்களாயினும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை மிகவும் கண்டிப்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் மதுரையில் டைம்ஸ் நவ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த மு க அழகிரி, 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பான புகாரில் தொடர்பு படுத்தப்படும் முன்னாள் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஆ ராசாவுக்கு மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்தது தவறு என்று தெரிவித்துள்ளார். அதேபோல பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் நரேந்திர மோடி நல்ல நிர்வாகி என்றும், தான் செல்லும் இடங்களிலெல்லாம் மோடி அலை வீசுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
நரேந்திர மோடி குஜராத்தினுடைய முதல்வராக இருக்கிறார். அவர் தேர்ந்தெடுக்கிறது காரணமே அவருடைய நல்ல நிர்வாகி என்ற காரணத்தினால்தான் அவர் இன்றைய தினம் ஒரு முதலமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கிறார். நான் கூட வண்டலூர்ல ஒரு கூட்டத்தை பார்த்து அசந்து போயிட்டேன். உண்மையிலேயே ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. அவருக்கு ஒரு பாஜக தலைவருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு நீங்க சொன்னீங்கல்ல, அவருடைய அலை வீசணும், அது மாதிரி ஒரு அலை இருக்கு.
பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகளுடன் கூட்டணி ஏதும் அமைக்காமல் திமுக தமிழகத்தில் தனித்து போட்டியிட முடிவு செய்திருக்கும் நிலையில் அழகிரி இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் மார்ச் 17 மதுரையில் தன் ஆதரவாளர்களை சந்தித்த மு க அழகிரி, பணம் கொடுத்தவர்கள் நாளைக்கே வேறு கட்சிக்கு தாவுபவர்களுக்கு எல்லாம் திமுகவில் சீட் கொடுத்துள்ளனர் என்றும், தலைவரால் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருந்தார்.
சென்னையிலிருந்து முரளிதரன் அனுப்பிய அந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது பலகணி. இன்றைய பலகணியில் சர்ச்சைக்குள்ளாகும் இலங்கையின் தேசிய மருந்து கொள்கை குறித்த வரைவு மசோதா தயாரித்து வழங்குகிறார் ஜெயபிரகாஷ்.
இலங்கையில் நீண்ட இழுபறிக்கு பின்னர் தேசிய மருந்து கொள்கை சட்ட வடிவம் பெற இருப்பதாக நாட்டின் சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கிறது. மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான மருந்தினை வழங்குவதுதான் தேசிய மருந்து கொள்கையின் அடிப்படை நோக்கம் என்று அரசு கூறி வருகிறது. ஆனால் 10 ஆண்டுகளாக வெறும் பேச்சு மட்டத்திலேயே இருந்து வந்த தேசிய மருந்து கொள்கையை பகிரங்கப்படுத்தாமல் அரசு திடீரென்று ரகசியமாக சட்டமாக்க பார்ப்பதாக கூறும் இலங்கையின் மருந்து கொள்கை முன்னோடிகளில் ஒருவரான பேராசிரியர் சேனக்க பிபிலேயின் ஞாபகார்த்த மன்றம் அது தொடர்பில் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறது.
இதே அரசாங்கம் 2005 ஆண்டில் தேசிய மருந்து கொள்கை என்ற சட்ட மசோதா ஒன்றை முன்வைத்திருந்தது. அந்த சட்ட மூலத்தில் இருந்த ஏற்பாடுகளிலும் பேராசிரியர் சேனக்க பிபிலேயின் பரிந்துரைகளை மீறிய நிலையே காணப்பட்டது. இம்முறையும் முன்வைக்கப்படுகின்ற சட்ட மூலம் தொடர்பில் எங்களுக்கு நியாயமான சந்தேகம் ஏற்படுகிறது. உண்மையில் மருந்து கம்பெனிகளின் தேவைக்காக கொண்டு வரப்படுகின்ற கொள்கை திட்டமா அல்லது உண்மையில் பேராசிரியரின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தும் நோக்கம் கொண்ட கொள்கை திட்டமா என்ற சந்தேகம் உள்ளதால் அதில் உண்மையில் என்ன உள்ளது என்பதை பகிரங்கப்படுத்துமாறு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். 2011 ஆண்டிலும் இந்த தேசிய மருந்து கொள்கையை கொண்டு வருவதில் பிரச்சனைகள் இருந்தன. பல் தேசிய கம்பெனிகளிடமிருந்து அழுத்தங்கள் இருக்கின்றன என்றுதான் சுகாதார அமைச்சர் கூறியிருந்தார். சட்டமா அதிபர் இணைக்களத்துக்கு சட்ட வரைவு அனுப்பப்பட்டிருக்கிறது, பின்னர் அங்கிருந்து அது காணாமல் போயிருக்கிறது என்றெல்லாம் அமைச்சர் கூறியிருந்தார். இப்போது 3 ஆண்டுகள் கழித்து திடீரென்று தேசிய மருந்து கொள்கை சட்டமாக வரப்போகிறது என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். ஏன் அதனை இன்னும் மக்களுக்கு காட்டாமல் ரகசியமாக வைத்திருந்தார்கள் என்பதுதான் சந்தேகத்துக்கு காரணம்
என்றார் பேராசிரியர் சேனக்க பிபிலே ஞாபகார்த்த மன்றத்தின் தேசிய அமைப்பாளர் டாக்டர் ஜயந்த பண்டார. பேராசிரியர் சேனக்க பிபிலே இலங்கையின் அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் ஸ்தாபக தலைவராக செயற்பட்டவர். மருந்து இறக்குமதியையும் விநியோகத்தையும் தயாரிப்பையும் அரசு முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற தேசிய மருந்து கொள்கைக்கான அடித்தளத்தை 45 ஆண்டுகளுக்கு முன்னர் முன்வைத்தவர்தான் பேராசிரியர் சேனக்க பிபிலே. அவரது பரிந்துரைகளை உலக சுகாதார ஸ்தாபனமும் ஏராளமான நாடுகளும் தங்களின் மருந்து கொள்கை வடிவமைப்புக்கான மாதிரியாக முன்னெடுத்து நிறைவேற்றியிருப்பதாக சேனக்க பிபிலே மன்றம் சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் சேனக்க பிபிலே முன்வைத்த யோசனைகள் இன்று வரை இலங்கையில் தேசிய மருந்து கொள்கையாக அரசினால் அமுல்படுத்தப்படவில்லை என்பதுதான் சிவில் செயற்பாட்டாளர்களின் கவலை. சேனக்க பிபிலே மன்றத்தின் தேசிய அமைப்பாளர் டாக்டர் ஜயந்த பண்டார.
கொலஸ்ட்ரால்க்கான
மருந்து அரச மருந்து கூட்டுத்தாபனத்தில் 3 ரூபாவுக்கு இருக்கிறது. அதே மருந்து வேறு வணிக பெயரில் 37 ரூபாய்க்கும் இருக்கிறது. 6.50 ரூபாய்க்கு உள்ள மருந்து 137 ரூபாவுக்கும் வணிக பெயரால் விற்கப்படுகின்றது. இப்படி பல மருந்துகள் இருக்கின்றன. இலங்கை அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தில் 10% மருந்துகள் தான் தயாரிக்கப்படுகின்றன. மிகுதி மருந்து பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து தான் இறக்குமதியாகின்றன. 2010 ஆண்டில் மருந்து பொருள் இறக்குமதிக்காக இலங்கை 24.5 பில்லியன் ரூபாய் செலவு செய்துள்ளது. இந்த செலவு 2012 ஆண்டில் 2 மடங்காகி 47 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாகியிருக்கிறது. நாட்டில் அரச மருந்து கொள்கை ஒன்று இல்லாததால் தான் இந்த நிலைமை நீடிக்கிறது
என்றார் டாக்டர் ஜயந்த பண்டார. இந்த சந்தேகங்கள் பற்றி இலங்கையின் சுகாதாரத்துறையின் துணை அமைச்சர் லலித் திசாநாயக்கவிடமும் கேட்டேன்.
தேசிய மருந்து கொள்கை சட்ட மூலத்தின் ஊடாக நோயாளிகளுக்கு மருந்து எழுதி கொடுக்கப்படும் பொழுது ஜெனரிக் நேம், அதாவது வணிக பெயர் இல்லாமல் பொதுவான மருத்துவ பெயரிலேயே எழுத வேண்டும் என்ற கட்டுப்பாடு அமலுக்கு வரும். அதேபோல மருந்துகளின் தரம் பற்றி பரிசோதிப்பதற்காக தனியான பரிசோதனை நிறுவனம் ஒன்றை நாங்கள் நிறுவுவோம். இப்படியாக மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை கொண்ட தேசிய மருந்து கொள்கை திட்டம் ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்திலும் விரைவில் சமர்ப்பிக்கப்படும்
என்ற அமைச்சரிடம் இந்த தேசிய மருந்து கொள்கை தாமதமடைய என்ன காரணம் என்று கேட்டேன்.
பல்வேறு தடைகள் இதில் இருக்கின்றன. ஒரே இரவில் இவற்றை தயாரிக்க முடியாது. பல துறைகளும் இதில் சம்பந்தப்பட்டுள்ளன. சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இந்த சட்ட மூலத்தை காணாமல் போகச் செய்யும் முயற்சிகள் நடந்தன. இப்படி பல தடைகளையும் தாண்டித்தான் நாங்கள் இப்பொழுது சட்ட மூலத்தை தயார்படுத்தியிருக்கிறோம்
என்றார் இலங்கையின் துணை சுகாதார அமைச்சர். தனியார் மருத்துவ கம்பெனிகளின் தேவைக்காகவே தேசிய மருந்து கொள்கையை தயாரிக்க அரசு முன்வந்திருப்பதாகவும் விமர்சனம் இருக்கிறது.
இவ்வளவு நாளும் தாமதமடைந்த பொழுது அரசாங்கம் மருந்து கம்பெனி மாஃபியாக்களின் பிடியில் இருப்பதாலேயே கொள்கை திட்டத்தை அரசு கொண்டு வரவில்லை என்று கூறினார்கள். இப்பொழுது கொண்டு வரும்பொழுது அந்த கம்பெனிகளின் தேவைக்காக சட்டம் கொண்டு வருவதாக குற்றம் சாட்டுகிறார்கள். உண்மையில் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது இது நாட்டு மக்களின் நலன்களுக்காகவே வருகிறது என்ற உண்மை தெரிய வரும்
என்றார் துணை சுகாதார அமைச்சர் லலித் திசாநாயக்க. வெளிநாட்டு மருந்து கம்பெனிகள் மிகவும் மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய மருந்துகளை கூட 200 முதல் 800% வரையான லாபத்துடன் மக்களுக்கு விற்று வருவதாக மருத்துவ உரிமை செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அரசாங்கம் நிறைவேற்ற உத்தேசித்திருக்கின்ற தேசிய மருந்து கொள்கை மக்களுக்கு உண்மையில் தரமான மருந்துகளை மலிவான விலையில் வழங்குமா? இதுதான் சாதாரண மக்களின் எதிர்பார்ப்பு.
இலங்கையின் தேசிய மருந்து கொள்கை குறித்த சர்ச்சை பற்றிய பலகணி நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் ஜெயபிரகாஷ். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் விமல் சோக்கநாதன்.
கிரிமியாவை இணைத்துக் கொண்ட பிறகு ரஷ்யா கிரிமியாவின் செபஸ்டபால் துறைமுகத்திலிருந்த பயங்கர உக்ரைனிய கடற்படை முகாம் ஒன்றுக்குள் ரஷ்யா ஆதரவு படைகள் அதிரடியாக நுழைந்திருக்கின்றன. ரஷ்யா இப்போது செல்லும் பாதையில் தொடர்ந்து சென்றால் அது அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டுவிடும் என்று அமெரிக்க துணை அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.